بسم الله الرحمن الرحيم.
لا أقسم بهذا البلد وأنت حل بهذا البلد ووالد وما ولد لقد خلقنا الإنسان في كبد أيحسب أن لن يقدر عليه أحد يقول أهلكت مالا لبدا أيحسب أن لم يره أحد ألم نجعل له عينين ولسانا وشفتين وهديناه النجدين فلاقتحم العقبة وما أدراك ما العقبة فك رقبة أو إطعام في يوم ذي مسغبة يتيما ذا مقربة أو مسكينا ذا متربة ثم كان من الذين آمنوا وتواصوا بالصبر وتواصوا بالمرحمة أولئك أصحاب الميمنة والذين كفروا بآياتنا هم أصحاب المشأمة عليهم نار مؤصدة.
الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. رب زدني علما اللهم ذكرني ما نسيت وعلمني ما جهلت. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وهو أصدق القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربنا وابعث فيهم رسولا منهم يتلو عليهم آياتك ويعلمهم الكتاب والحكمة ويزكيهم إنك أنت العزيز الحكيم صدق الله العظيم. எல்லா புகழும் இப்பரந்த உலகை படைத்து தனது ஆட்சியின் கீழ் வைத்திருக்கக்கூடிய அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. ஸலாத்தும் ஸலாமும் இறுதி தூதர் முஹம்மதே முஸ்தஃபா ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதிலும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றவிருக்கின்ற அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக. அன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தியாகத்துக்கோர் எடுத்துக்காட்டாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை அமைத்து அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களால் ஒரு பிரார்த்தனையை கியாமத்து நாள் வரைக்கும் அல் குர்ஆன் எமக்கு பிரஸ்தாபித்துக் கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பிரார்த்தனை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன் வாயிலாக நமக்கு கூறி காட்டுகின்றான். ஒரு சமூகத்தின் சுக துக்கங்களை அறிந்து, ஒரு சமூகத்தின் இணைவேப்புக்கு எதிராக போராடி, ஒரு சமூகத்தை எவ்வாறு வழி நடத்த வேண்டும் என்பதை
தனது சொந்த அனுபவத்தில் கண்ட அந்த இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனது மறைவு நெருங்கிய போது இந்த உலகத்திலே கியாமத்து நாள் வரைக்கும் வாழும் சமூகத்துக்கு நல்ல வழி காட்டக்கூடிய ஒரு தூதரை அனுப்பி வைக்கும்படி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை ஒன்றை முன்வைக்கின்றார்கள். அந்த பிரார்த்தனையிலே அந்த ரசூலாக நபியாக வரக்கூடியவர் எவ்வாறு இருக்க வேண்டும் என சில விடயங்களை அல்லாஹ்விடத்திலே சிபார்சு செய்து பரிந்து பேசி அந்த பிரார்த்தனையை முன்வைக்கின்றார்கள். அந்த பிரார்த்தனையை தான் அல் குர்ஆன் இவ்வாறு கூறுகின்றது, ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும், யா அல்லாஹ் அந்த சமூகத்துக்கு அந்த சமூகத்திலிருந்தே ஒரு தூதுவரை நீ அனுப்புவாயாக, அந்த தூதுவருடைய தொழில் அவருடைய பணி என்னவென்றால் யத்லு அலைஹிம் ஆயாதிக வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மத வயுஸக்கீஹிம். மூன்று பணிகளை அந்த ரசூல் அந்த சமூகத்துக்கு ஆற்ற வேண்டும். அவ்வாறான ஒரு ரசூலை யா அல்லாஹ் இனிவரும் சமூகத்துக்கு நீ கொடுப்பாயாக என்று இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஒரு பிரார்த்தனை முன்வைக்கின்றார்கள். அந்த மூன்று பணிகளும் என்ன? யத்லு அலைஹிம் ஆயாதிக், உனது அத்தாட்சிகளை அந்த சமூகத்துக்கு ஓதி காண்பிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். இது முதலாவது பணி. இரண்டாவது பணி, வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மத, அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுக்க வேண்டும். மூன்றாவது பணி, வயுஸக்கீஹிம், அவர்களை ஒழுக்கத்திலும் நடத்தையிலும் நாகரிகத்திலும் உலகம் போற்றக்கூடிய மிக உன்னதமான ஒரு சமூகமாக மாற்றக்கூடியவராக அவர் இருக்க வேண்டும் என்று இந்த மூன்று பணிகளை மையமாக வைத்து ஒரு சமூகத்துக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு தூதரை யா அல்லாஹ் நீ அனுப்பி வைப்பாயாக என்று அல்லாஹ்விடத்திலே அந்த இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட பிரார்த்தனையை நிறைவேற்றுவதற்காக அந்த ரசூல்மார் வரிசையிலே அந்த பணியை செய்த அந்த ரசூல்மார் வரிசையிலே இறுதி தூதராக வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மூன்று பணிகளையும் ஒருங்கிணைய செய்து இந்த உலகத்திலே மிக உன்னதமான ஒரு சமுதாயத்தை உருவாக்கி காட்டினார்கள். அதுபோன்ற ஒரு சமூகம் இதற்கு முன்னால் இருந்ததும் இல்லை, இதற்கு பின்னால் தோன்றப் போவதும் இல்லை என்ற அளவுக்கு மிகச்சிறந்த ஒரு சமூகத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே தோற்றுவித்தார்கள். இதன் அடிப்படையிலே நாம் பார்க்கும் பொழுது இஸ்லாம் என்றால் வேதம், ஞானம், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் இவை அனைத்தையும் உள்ளடக்கி இருப்பதோடு இஸ்லாத்துக்குள் ஒரு பண்பாட்டு பாசறையும் இருக்கின்றது என்பதை எமக்கு முன்னால் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்து காட்டிய முஸ்லீம் சமூகத்தினர்கள் அவர்களுடைய வரலாறு எமக்கு சான்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இன்று எமது தலைப்பு இஸ்லாமிய கலாச்சாரம், இஸ்லாமிய பண்பாடுகள் என்ற தலைப்பு நாம் ஏன் எடுத்தோம் என்றால் இன்று எம்முடைய இஸ்லாம் எமக்கு ஒரு சிறந்த ஒரு பண்பாட்டையும் நாகரிகத்தையும் தந்து வைத்திருக்கின்றதா, அல்லது நாம் நாகரிகத்தையும் பண்பாட்டையும் மேற்குலகிடமிருந்து ஐரோப்பாவிடமிருந்து கையேண்டி நிற்க வேண்டிய அளவுக்கு இஸ்லாம் எம்மை விட்டு சென்றிருக்கின்றதா என்ற ஒரு சிந்தனை நமக்கு முன்னால் எழுந்திருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று எதற்கெடுத்தாலும் எமக்கு ஒரு முன்னுதாரணமாக நாம் யாரை கொள்கின்றோம்? ஐரோப்பிய உலகத்தை, மேற்குலகத்தை, அமெரிக்காவை அல்லது ஆஸ்திரேலியாவை அல்லது பிரான்சை, இவ்வாறு தான் நாம் நாகரிகத்துக்கு முன்னுதாரணமாக கொள்கின்றோம். ஒரு நல்ல கலாச்சாரத்தை உலகத்துக்கு கொடுத்தவர்கள் என்று அவர்கள் மார்பு தட்டி கூறிக்கொள்கின்றார்கள். நாம் அவர்களுக்கு முன்னால் வெட்கி தலை குனிந்து அவர்கள் சொல்வதுதான் சரி என்ற நிலைமைக்கு நாங்கள் மாற்றப்பட்டு இருக்கின்றோம். இஸ்லாத்திலே பண்பாட்டுக்கு என்ன குறை இருக்கின்றது? இஸ்லாம் என்றால் என்ன? பண்பாட்டுக்கும் இஸ்லாத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன என்பதை நாம் பார்க்கும் பொழுது எமக்கு தெரியும், இஸ்லாத்துடைய மிக முக்கியமான தூண்களாக கருதப்படக்கூடிய கடமைகள் ஐந்திருக்கின்றன. பாலர் வகுப்பில் படிக்கும் பிள்ளைகள் கூட கிளிப்பிள்ளை போன்று மிக அழகாக சொல்லுவார்கள். ஈமான், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் என கூறுவார்கள். இந்த ஈமானும் இந்த தொழுகையும் இந்த நோன்பும் இந்த ஜக்காத்தும் இந்த ஹஜ்ஜும் எதற்காக இஸ்லாம் நமக்கு தந்திருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது உலகத்திலே கலாச்சாரத்தின் அச்சாணியாக, கலாச்சாரத்திலே நல்ல நாகரிகத்திலே இமயத்துக்கு மேல் இருக்கக்கூடிய ஒரு சமூகம் உலகத்தில் இருக்குமாக இருந்தால் அது முஸ்லீம் சமூகமாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை இந்த இஸ்லாத்துடைய கடமைகள், இந்த தூண்கள் நமக்கு கூறி காட்டுகின்றது. முதலாவதாக ஈமானுக்கும் நல்ல நாகரிகத்துக்கும் பண்பாட்டுக்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது என்பதை நாம் பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய சில பண்புகளை கூறிவிட்டு கூறினார்கள். இதை யாரிடம் இல்லையோ அவனிடத்தில் ஈமான் இல்லை, அவன் முஃமினாக இருக்க முடியாது என கூறும் அளவுக்கு இஸ்லாம் ஈமானோடு நல்ல பண்புகளை இணைத்தே கூறியிருக்கின்றது. அவற்றிலே உதாரணத்துக்கு நாம் ஓரிரண்டை நாம் எடுத்து பார்ப்போம் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மன் கான யுஃமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல் யுக்ரிம் லைஃபஹு. உங்களில் யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் விசுவாசம் கொண்டு நம்பியிருக்கின்றீர்களோ அவர்கள் விருந்தாளிகளை கண்ணியப்படுத்தட்டும். மன் கான யுஃமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல் யக்குல் கைரன் அவ் லியஸ்முத். உங்களில் யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பியிருக்கின்றீர்களோ அவர் பேசுவதாக இருந்தால் நல்லதை பேசட்டும் அல்லது வாய்மூடி இருக்கட்டும். மன் கான யுஃமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபலா யுஸி ஜாரஹு. யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் விசுவாசம் கொண்டிருக்கின்றீர்களோ அவர் அயலவர்களை துன்புறுத்தாதிருக்கட்டும். மற்றோரிடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் கடுமையாக எச்சரிக்கையாக கூறினார்கள், வல்லாஹி லா யுஃமின், வல்லாஹி லா யுஃமின், வல்லாஹி லா யுஃமின். அல்லாஹ்வின் மீது ஆணையாக முஃமினாக இருக்க முடியாது, அல்லாஹ்வின் மீது ஆணையாக முஃமினாக இருக்க முடியாது, அல்லாஹ்வின் மீது ஆணையாக முஃமினாக இருக்க முடியாது என கூறிய பொழுது சஹாபாக்கள் கூறினார்கள், கேட்டார்கள், ஹாப வஹஸிர மன் யா ரசூலல்லாஹ், அவன் நஷ்டமடைந்து விட்டான் யார் அவன் என கேட்கும் பொழுது, மல்லா யமனு ஜாருஹு பவாயிகஹு, எவனுடைய தொல்லை துன்பத்திலிருந்து அயலவன் நிம்மதியாக இருக்க முடியாதோ அவ்வாறு துன்பம் கொடுக்கக்கூடியவன், துயரம் கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ் மீது சத்தியமாக முஃமினாக இருக்க முடியாது என கூறினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இறுதியாக கூறினார்கள், லா ஈமான லிமன் லா அமானத லஹு, எவனிடத்தில் நேர்மை இல்லையோ, எவனிடத்தில் அமானிதம் இல்லையோ அவனுக்கு ஈமான் இல்லை என கூறினார்கள் என்றால் இஸ்லாத்திலே ஈமானுக்கும் இந்த பண்பாட்டுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய நெருக்கத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். மற்றொரு இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், லா யுஃமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி. தனக்கு எவையெல்லாம் இருக்க வேண்டும் என ஒரு மனிதன் விரும்புகின்றானோ அவை தனது சகோதரனுக்கும் கிடைக்க வேண்டும் என்று விரும்பாத வரை ஒருவன் முஃமினாக முடியாது என கூறினார்கள் என்றால் இதை மிஞ்சி உலகத்திலே எந்த ஒரு கோட்பாடு பண்பாட்டை வலியுறுத்தி அந்த பண்பாடு தனது மார்க்கம் என கூறக்கூடிய ஒரு மார்க்கம் இந்த உலகத்தில் இருக்குமா என்றால் நிச்சயமாக இருக்க முடியாது. பண்பாட்டை இழந்தவன் முஃமினாகவே இருக்க முடியாது என்றால் அதற்கு பின்னால் நாம் இஸ்லாத்திலே இருந்து கொண்டு ஏன் அந்நியர்களிடத்திலே மாற்று கலாச்சாரத்திடத்திலே நாம் கலாச்சாரத்தை பிச்சை கேட்க வேண்டிய நிலைமை நமக்கு ஏன் வந்தது? இது ஈமானை பொறுத்தவரையில் என்றால் தொழுகை என்ன கூறுகின்றது? இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை கெட்ட விடயங்களையும் பாவங்களை விட்டும் தடுக்கக்கூடியது என கூறினார் அல் குர்ஆன் கூறுகின்றது. ஆகவே தொழுகை என்பது ஒரு சமூக அமைப்பை கொண்டு வருகின்றது, ஒரு நாகரிகம் மிக்க ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு தொழுகை விளைகின்றது. நோன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மல்லம் யதா கவுல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜதுன் ஃபீ அன் யதா தஆமஹு வஷராபஹு. யார் தீய வார்த்தைகள் பேசுவதையும் தீய நடத்தைகள் ஈடுபடுவதையும் தவிர்க்கவில்லையோ அவன் தாகித்து பசித்திருப்பதிலே அல்லாஹ்வுக்கு எந்த விதமான தேவையும் கிடையாது என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் என்றால், இந்த நோன்பு எதற்காக? இந்த நோன்பு நமக்கு எதை போதிக்கின்றது? நல்ல பண்பாட்டை போதிக்கின்றது, நல்ல கலாச்சாரத்தை போதிக்கின்றது, நல்ல நாகரிகத்தை போதிக்கின்றது. உலகத்திலே நோன்பாளிகள் நல்லவர்களாக இருப்பார்கள், ஏனையவர்களை விட நோன்பாளிகள் நல்லவர்களாக இருப்பார்கள். ஏன்? அவர்கள் தீயவர்களாக இருந்தால் அவர்கள் நோன்பாளிகளாக இருக்க முடியாது. ஜக்காத் என்ன கூறுகின்றது? அல் குர்ஆன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கட்டளை இடுகின்றது, خُذْ مِنْ أَمْوَالِهِمْ صَدَقَةً تُطَهِّرُهُمْ وَتُزَكِّيهِمْ بِهَا. நபியே, அவர்களுடைய சொத்துக்களிலிருந்து நீங்கள் குறிப்பிட்ட அளவு சதக்காவை அந்த ஜக்காத்தை எடுங்கள், அந்த ஜக்காத்தினூடாக அந்த ஜக்காத் கொடுக்கக்கூடியவர்களை நீங்கள் தூய்மைப்படுத்தி அவர்களை நல்லவர்களாக மாற்றுகின்றீர்கள் என அல் குர்ஆன் கூறுகின்றது என்றால், ஜக்காத் அதற்கு பின்னால் ஒரு இலக்கு இருக்கின்றது என்றால், அந்த ஜக்காத் ஒரு நல்ல சமூகத்தை இந்த உலகத்திலே ஏற்படுத்துவதற்கு விளைகின்றது என்பதைத்தான் கூறுகின்றது. இறுதி கடமையான ஹஜ், ஹஜ் நமக்கு முன்வைக்கக்கூடிய பாடம் என்ன? அல் குர்ஆன் கூறுகின்றது, ஃபமன் ஃபரத ஃபீஹின் அல் ஹஜ் ஃபலா ரஃபஸ வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ். யார் இந்த ஹஜ்ஜுடைய மாதங்களிலே ஹஜ்ஜை நாடி வருகின்றார்களோ அவர்கள் ஃபலா ரஃபஸ, தீய வார்த்தைகள், தீய எண்ணங்கள், தீய நடத்தைகள் கூடாது, வலா ஃபுசூக, பாவங்கள் செய்யக்கூடாது, வலா ஜிதால ஃபில் ஹஜ், ஹஜ்ஜிலே வாக்குவாதம் செய்து கொள்ள கூடாது என அல் குர்ஆன் கூறுகின்றது என்றால், மனிதர்களுக்கு மத்தியிலே அந்நியோன்யத்தையும் மனிதர்களுக்கு மத்தியிலே நெருங்கி பழகுவதற்குரிய வாய்ப்புகளை மிக நெருக்கமாக ஏற்படுத்தி கொடுப்பதிலே இந்த இஸ்லாத்தை மிஞ்சி வரக்கூடிய ஒரு மார்க்கம் இந்த உலகத்தில் இருக்குமா என்று இப்பொழுது நாம் சிந்தித்து பார்ப்பது கடமையாக இருக்கின்றது. இதுதான் எமது இஸ்லாம். இஸ்லாம் இதைத்தான் போதிக்கின்றது. இஸ்லாமுடைய ஐம்பெரும் கடமைகள் உணர்த்துவது இந்த நல்ல நாகரிகங்களை தான். ஏனைய மதங்களை பற்றி குறை கூறாவிட்டாலும் ஓரளவுக்கு நாம் ஒப்பிட்டு பார்ப்பதற்காக மாற்று மதங்களை நாங்கள் எடுத்து பார்ப்போம் என்றால், யூனானிகள் அவர்களிடத்திலே ஒரு கடவுள், பெண் கடவுள் இருக்கின்றால் அவர்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையிலே எஃப்ரோடியட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண் கடவுள். எமது மார்க்கம் எவ்வாறு இருக்கின்றது என்பதை நாங்கள் பார்த்து விட்டோம். அது எவ்வளவு நல்ல ஒரு மனித சமுதாயத்தை இந்த உலகத்திலே தோற்றுவிப்பதற்காக அதனுடைய பணிகளை மேற்கொண்டிருக்கின்றது என்பதை பார்த்தோம். அதனுடைய ஒவ்வொரு கடமைகளிலும் நம்பிக்கையிலும் இந்த நல்ல நாகரிகங்கள் பண்பாடுகள் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் அந்த யூனானிகளுடைய அந்த கடவுள் எவ்வாறான பெண் என்றால், ஒரு குறிப்பிட்ட கடவுளுக்கு மனைவியாக இருக்கக்கூடியவள் மூன்று கடவுள்களோடு காதல் தொடர்பு வைத்துக் கொண்டிருந்தவள், அந்த மூன்று கடவுள்களோடு வைத்திருந்த காதல் அந்த கடவுளுக்கு, அந்த பெண் கடவுளுக்கு போதாததற்கு ஒரு மனிதனையும் தனது காதலனாக வைத்து அதன் மூலம் கியூபிட் என்று சொல்லக்கூடிய ஒரு குழந்தையை பெற்று அந்த கியூபிட் என்ற குழந்தை காதலின் கடவுளாக போற்றப்படுகின்றது என்றால் அவர்களுடைய மதத்தின் அடிப்படையே அனாச்சாரத்திலிருந்து ஆரம்பமாகின்றது. அவருடைய கடவுள் கோட்பாடே விபச்சாரத்தை அனுமதிக்கின்றது. இது இவ்வாறு இருக்கின்றது. இந்து மதத்தை பற்றி நான் கூற தேவையில்லை, நீங்கள் மிகவும் அழகாக தெளிவாக தெரிந்திருப்பீர்கள். இவ்வாறான ஒரு கோட்பாடை தனது மதமாக மார்க்கமாக கொண்டிருக்கக்கூடியவர்கள் இஸ்லாத்தை இன்று விரல் நீட்டி காட்டுகின்றார்கள், நாகரிகமற்ற சமூகம் என காட்டுகின்றார்கள் என்றால் எவ்வளவு கேலிக்குரிய மனவேதனை தரக்கூடிய விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த ஒரு மதத்தை நாங்கள் எடுத்து பார்த்தாலும் அல்லாஹு தஆலாவால் அனுப்பப்பட்டு அது திருப்பிப்படுத்தப்படாதிருக்கும் வரை, மனிதருடைய கையாடலுக்கு அது உள்ளாகாதிருக்கும் வரைக்கும் புனிதமாகத்தான் இருக்கின்றது. கிறிஸ்தவம் கூட இன்று புனிதமற்ற ஒரு மார்க்கமாக இருப்பதை நாங்கள் அறிகின்றோம். இன்று இருக்கக்கூடிய இஞ்சில் அது அல்லாஹ்வால் அருளப்பட்டதா இல்லவா என்று நாம் கூற முடியாத அளவுக்கு மனித கையாடல்கள் வந்து ஒரு இஞ்சிலுக்கு பதிலாக எத்தனை இஞ்சில்கள் வந்திருக்கின்றன. அனைத்திலும் பொய்யும் புரட்டுமாக இருக்கின்றது. இவ்வாறு இருக்கும் நிலைமையிலே இஸ்லாம் ஏன் அதனுடைய தனித்துவத்தை இழந்துவிட்டது? இஸ்லாத்துடைய இந்த நல்ல பண்பாடுகள், நாகரிகங்கள் ஏன் கைவிட்டு போய்விட்டன? அதை யார் பாதுகாத்திருக்க வேண்டும், அல்லது அது பாதுகாக்கப்பட வேண்டியது தானா என்பதையும் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எமது சமூகத்துக்கு ஒரு நாகரிகம் இருக்கின்றது என்றால் எமது இஸ்லாமிய சமூகத்துக்கு ஒரு தனித்துவம் இருக்கின்றது என்பது பொருள். இஸ்லாம் ஒரு மனிதன் எவ்வாறு உமிழ வேண்டும் என்பது முதல், எந்த பாதரட்சி எந்த காலணியை முதலில் அணிய வேண்டும் என்பது முதல், மலசல கூடத்துக்குள் எவ்வாறு செல்ல வேண்டும் என்பது முதல், ஆட்சி வரைக்கும் ஒரு சமூகத்தை வழிநடத்துவது வரைக்கும் அனைத்து துறைகளிலும் இஸ்லாம் தனது போதனைகளையும் படிப்பினைகளையும் வைத்திருக்கும் பொழுது எமக்கு இன்றொரு தனித்துவம் இல்லை. உலக முஸ்லிம்களுக்கு ஒரு அடையாள அட்டை இல்லாத நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம் என்றால் இது எவ்வாறு வந்தது? முஸ்லிம் சமூகம் தனது தனித்துவத்தை பாதுகாக்க மறந்ததின் மூலமாகத்தான் இந்த நிலைமைக்கு முஸ்லிம் சமூகம் தள்ளப்பட்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கூறும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய இந்த வேதத்தை எம்மிடத்திலே கொண்டு வந்து தந்தது ஒரு சாதாரண தபால்காரனை போன்று அல்ல. தபால்காரன் ஒரு கடித உரையை நம்மிடத்திலே கொண்டு வந்து தந்து விட்டால் அவனுடைய கடமை முடிந்து விட்டது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறான ஒரு தந்தியை சுமந்து வரக்கூடிய ஒரு தபால்காரன் அல்ல. லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸன, ரசூலுல்லாவிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என அல் குர்ஆன் கூறுகின்றது என்றால் ரசூலுல்லாவிடத்திலே முன்மாதிரி தொழுகையில் இருக்கின்றது பின்பற்றுகின்றோம், நோன்பு பிடிப்பதிலே இருக்கின்றது பின்பற்றுகின்றோம், ஹஜ்ஜில இருக்கின்றது பின்பற்றுகின்றோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்மாதிரி, இவைகளுக்குள் நாங்கள் சுருக்கி கொண்டதுதான் காரணம் இன்று நாங்கள் தலை குனிந்து மற்றவரால் முகத்தில் உமிழப்படக்கூடிய ஒரு சமூகமாக நாங்கள் மாறிவிட்டதற்கு காரணம், குறிப்பிட்ட அளவிலே நாங்கள் இஸ்லாத்தை சுருக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக பெரும் பணியை செய்துவிட்டு சென்றதற்கு பின்னால் நாம் விரல் விட்டு எண்ணக்கூடிய சில இபாதத்துக்களை மாத்திரம் தான் இஸ்லாம் என்று நாங்கள் என்று நினைக்க தலைப்பட்டோமோ அன்றுதான் நாங்கள் முதுகெலும்பு இல்லாத ஒரு சமூகமாக எழுந்து நிற்க முடியாத ஒரு சமூகமாக நாங்கள் மாறிவிட்டோம். அல் குர்ஆன் கூறுகின்றது, நீங்கள் உங்களுக்கு ரசூலுல்லாவிடத்திலே எல்லா துறையிலும் முன்மாதிரி இருக்கின்றது. குல் இன் குந்தும் துஹிப்பூன அல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்கும்ல்லாஹ். அல்லாஹ்வை நெருங்குவதற்கு இருக்கக்கூடிய ஒரே வழி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனிதன் கண் விழித்ததிலிருந்து அவன் நித்திரைக்கு செல்லும் வரைக்கும், மனிதன் தனது தாயுடைய வயிற்றிலிருந்து வந்ததிலிருந்து மண்ணறைக்கு செல்லும் வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அவ்வாறு ரசூலுல்லாவை நாம் முன்மாதிரியாக கொண்டு எமது தனித்துவத்தை நாங்கள் பாதுகாத்திருந்தோம் என்றால், இன்று நாங்கள் நாகரிகத்தை அந்த ஐரோப்பாவிடத்திலே கை நீட்டு பிச்சை கேட்க வேண்டிய நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்க மாட்டோம். அல் குர்ஆன் என்ன கூறுகின்றது? உமை யபதகி கைரல் இஸ்லாமி தீனன் ஃபல யுக்பல மின். இஸ்லாம் அல்லாத எந்த ஒரு கொள்கையாவது, எந்த சந்தர்ப்பத்திலாவது, எந்த ஒரு விடயத்திலாவது மனிதன் தேடுவானாக இருந்தால் அது அது அவனிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்ளப்படுவதும் இல்லை. நாளையிலே அவன் நஷ்டவாளர்களாக இருப்பான் என்று அல் குர்ஆன் கூறுகின்றது. மற்றொரு இடத்திலே அல் குர்ஆன், நீங்கள் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி செல்ல வேண்டாம், ஷைத்தானுடைய வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றி செல்ல வேண்டாம் என்று அல் குர்ஆன் கூறுகின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் ஷைத்தானை பின்பற்றக்கூடாது என்பதிலே முழு மூச்சாக நாங்கள் இருக்கின்றோம். இரண்டு கருத்துக்கு நாங்கள் இடமில்லாமல் ஷைத்தானை நாங்கள் பின்பற்ற மாட்டோம் என கூறுகின்றோம். ஆனால் ஷைத்தானியத்தை நாங்கள் பின்பற்றுகின்றோம், அதிலே நாம் விட்டு கொடுக்கின்றோம். ஷைத்தானை பின்பற்ற முடியாது, கூடாது, ஷைத்தானியத்தை பின்பற்றலாம். ஷைத்தானிசம், ஷைத்தானியவாதம், இதை நாம் பின்பற்றுகின்றோம், ஷைத்தானை பின்பற்ற மாட்டோம். என்ன வேடிக்கையாக இருக்கின்றது! உலகத்திலே இஸ்லாம் நமக்கு காட்டி தந்திருக்கக்கூடிய இந்த அழகிய வழிக்கு அப்பால் நாங்கள் ஒரு ஷான் சென்றாலும், ஒரு முளம் சென்றாலும், பல மைல்கள் கடந்து சென்றாலும் அத்தனையும் ஷைத்தானுடைய வழிகள் தான் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. ஐரோப்பாவை பின்பற்றுகின்றோம் என்றால், இஸ்லாத்தை விட்டு நாங்கள் ஐரோப்பாவுக்கு சென்று விட்டோம் என்றால் ஷைத்தானை பின்பற்றுகின்றோம். ஆகவே இஸ்லாம் இவற்றின் மூலமாக நமக்குள் என்னதை போதிக்கின்றது என்றால், எமக்கு என ஒரு தனித்துவம் இருக்கின்றது, அந்த தனித்துவத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். இந்த தனித்துவம் பாதுகாக்கப்படும் வரைக்கும் தான் இந்த முஸ்லிம் சமூகம் என்பது முஸ்லிம் சமூகமாக இருக்கும், ஒரு தலைநிமிர்ந்து வாழக்கூடிய சமூகமாக இருக்கும். சமூகவியல் அறிஞர்கள் மிக சாதாரணமாக ஏற்றுக்கொண்ட ஒரு விடயம்தான், ஒரு சமூகம் என்றால் அந்த சமூகத்துக்கு ஒரு மொழி, கலாச்சாரம், பண்பாடு இவை அனைத்தும் சேர்ந்தது தான் ஒரு சமூகம் என்பது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விடயமாக இருக்கும் நிலைமையில், நாம் எமது சொந்த தனித்துவத்தை விலை மதிப்பு வைக்க முடியாத இந்த தனித்துவத்தை, இந்த பண்பாட்டை, நாகரிகத்தை நாங்கள் கை நழுவி விட்டு விட்டோம். ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வயது முதிர்ந்த அன்சாரி சஹாபிகளிடத்திலே செல்கின்றார்கள். அவர்களுடைய தாடி நரைத்து வெண்மையாக இருக்க கண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், நீங்கள் இந்த தாடிகளை சிவப்பாகவோ அல்லது மஞ்சளாகவோ நீங்கள் சாயமிட்டுக் கொள்ளலாமே என கேட்கும் பொழுது சொல்லிவிட்டு கூறுகின்றார்கள், வேதக்காரர்களாகிய கிறிஸ்தவர்கள் யகூதிகளுக்கு நீங்கள் மாற்றமாக இருங்கள் என கூறினார்கள். அப்பொழுது அந்த சஹாபாக்களிலே சிலர் கேட்டார்கள், இன் அஹ்லல் கிதாபி யதசர்வலூன வலா யத்தஸிரூன், அந்த வேதக்காரர்கள் சிறுவால் அணிவார்கள், வேஷ்டி அல்லது சாரம் அணிய மாட்டார்களே என கேட்டார்கள் ரசூலுல்லாவிடத்திலே. சிறுவால் என்றால் இன்று நாங்கள் சோபுக்கு உள் அணியக்கூடிய அந்த நீட்ட கால்சட்டை அணிவார்கள், அவர்கள் எமது நாட்டில் இருக்கக்கூடிய சாரம் அல்லது வேட்டி போன்றதை அணிய மாட்டார்களே என கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், தசர்வலு வஅதஸ்ரு வஹாலிஃபு அஹ்லல் கிதாப், நீங்கள் வேட்டியும் அணியுங்கள் சிறுவாலும் அணியுங்கள், ஆனாலும் அதிலும் நீங்கள் அகுலுல் கிதாபுக்கு மாற்றமாக இருப்பதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என கூறினார்கள். அப்பொழுது அவர்கள் மீண்டும் கேட்டார்கள், இன்னஹுல் கிதாபி யதஹஃபஃபூன வலா யன்தைரூன், இந்த வேதக்காரர்கள் ஹுஃப் அணிவார்கள் செருப்பணிய மாட்டார்கள். ஹுஃப் என்றால் இன்று நாம் அணியக்கூடிய ஓரளவுக்கு இந்த சப்பாத்துக்களுக்கு நிகரான ஒரு காலணி தான் ஹுஃப். ஹுஃப் அணிவார்கள், அவர்கள் காலணி சாதாரண செருப்பு அணிய மாட்டார்களே என கேட்ட பொழுதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஃபதஹஃபஃபு வன்தஇலு ஃபஹாலிஃபு அஹ்லல் கிதாப், நீங்கள் செருப்பும் அணியுங்கள் அந்த ஹுஃபையும் அணியுங்கள், அதிலும் நீங்கள் யஹூதிகளுக்கு நிகராக நீங்கள் இருக்க வேண்டாம் என கூறினார்கள் என்றால் உங்களுடைய தனித்துவத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே நீங்கள் வாழ வேண்டும். இஸ்லாம் என்பது காட்டுக்கு அனுப்பக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்கவில்லை, காட்டிலே மேயக்கூடிய மிருகங்களோடு மிருகங்களாக இருக்கும் ஒரு சமூகத்தை வளர்க்கவில்லை. மாற்றமாக உலகத்தின் அனைத்து பிரச்சனைகளிலும் உலகத்தின் அனைத்து துறைகளிலும் கால் வைக்கக்கூடிய ஒரு சமூகத்தை தான் இஸ்லாம் தோற்றுவித்திருக்கின்றது. அந்த சமூகம் மற்ற எந்த சமூகத்திலிருந்தும் வேறுபட்டு தனித்துவமாய் தனியாக பிரித்து காட்டப்படக்கூடிய ஒரு சமூகமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் விரும்பியது. இஸ்லாத்துக்கு ஒரு கலாச்சாரம், ஒரு பண்பாடு, ஒரு நாகரிகம் எங்கு பார்த்தாலும் உலகத்தில் எந்த திக்கிலும் அது தென்பட வேண்டும் என இஸ்லாம் விரும்பியது. ஏன் இஸ்லாத்துடைய இந்த கலாச்சாரத்தை நாங்கள் புகழ்ந்து பேச வேண்டும்? உலகத்திலே எந்த ஒரு மதத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் எந்த ஒரு கோட்பாட்டை எடுத்துக்கொண்டாலும் அவை எதுவும் ரப்புல் ஆலமீனிடமிருந்து வந்தது அல்ல. இஸ்லாம் ரப்புல் ஆலமீனிடமிருந்து வந்தது. இஸ்லாத்துடைய தோற்றுவாய் வஹியாக இருக்கின்றது. அது வஹி மத்லூவாக இருக்கலாம், குர்ஆனாக இருக்கலாம், வஹியுன் கைரு மத்லூவாக இருக்கலாம், சுன்னாவாக இருக்கலாம். எவ்வாறு இருந்தாலும் இஸ்லாத்துடைய தோற்றுவாய் இந்த நாகரிகத்தின் அடிப்படை, இந்த நாகரிகத்தின் இந்த பண்பாட்டின் ஊற்றுக்கண் அல்லாஹ்வுடைய வஹியாக இருக்கின்றது. இது உலகத்தில் எந்த நாகரிகத்துக்கும் எந்த பண்பாட்டுக்கும் எந்த கலாச்சாரத்துக்கும் கிடைக்காத ஒரு மிக பெரும் சொத்தாக இருக்கின்றது. இரண்டாவதாக நாம் சில மதங்களை பார்ப்போம், மார்க்கங்களை பார்த்திருக்கின்றோம். கால வெள்ளத்திலே எதிர்த்து நீச்சல் போட முடியாமல் அப்படியே கரை தட்டி எத்தனையோ மார்க்கங்கள் கோட்பாடுகள் இருப்பதை நாங்கள் அறிந்திருப்போம், வரலாற்றில் நாங்கள் படித்திருப்போம். அவை காலத்துக்கு பொருந்தாததாக, யதார்த்தத்துக்கு அப்பாற்பட்டு, உலகத்திலே மனிதன் பின்பற்ற முடியாத பல நாகரிகங்களை உலகத்திலே அறிமுகப்படுத்திவிட்டு மின்னலை போன்று மின்னி அந்த மின்னலை விட வேகமாக மறைந்ததை நாங்கள் கண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த இஸ்லாமிய நாகரிகத்தின் இரண்டாவது குணாதிசயம் என்னவென்றால், பண்பு என்னவென்றால், உலகத்தோடு ஒத்துப்போகக்கூடியதாக, யதார்த்தமாக மனிதன் பின்பற்றக்கூடியதாக இருக்கின்றது. மூன்றாவதாக இந்த இஸ்லாமிய நாகரிகம், இந்த பண்பாடு, இஸ்லாம் நமக்கு போதிக்கக்கூடிய இந்த கலாச்சாரம் உலகத்திலே எங்கும் பின்பற்றக்கூடியதாக இருக்கின்றது. உலகத்தில் எந்த திக்கிலும் பின்பற்ற முடியுமான ஒரு மார்க்கமாகத்தான், ஒரு கலாச்சாரமாகத்தான் இது இருப்பதை நாங்கள் அறிகின்றோம். அடுத்ததாக இதில் இருக்கக்கூடிய தகையுஃப் என்றால் இதனுடைய அடிப்படைகள் சிதறாமல் குலையாமல் அந்தந்த சமூகத்தின் தட்பவெட்ப நிலைமைக்கு ஏற்ற விதத்திலே, அந்த சமூகத்தின் அந்தந்த அந்தந்த மண்ணுக்கு ஏற்ற விதத்திலே இதை வளைந்து கொடுக்கக்கூடிய நெகிழ்வு தன்மையுடைய ஒரு நல்ல மார்க்கமாக இருக்கின்றது. இது கியாமத்தினால் வரைக்கும் தொடர்ந்து செல்ல முடியுமான ஒன்று. இது இந்த இஸ்லாத்துடைய கலாச்சாரத்துக்கு, இஸ்லாத்துடைய பண்பாடுகளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிக பெரும் வளமாக, சொத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவ்வாறாக இருந்தால் இன்று எம்மிடத்தில் இருப்பது எல்லாம் இஸ்லாமிய கலாச்சாரம் தானா? அவ்வாறு இல்லாவிட்டால் எமக்குள் என்ன நடந்தது என்பதை நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். கலாச்சாரம் என்று சொல்லும் பொழுது எமது சிந்தனையிலே முதன் முதலாக வருவது எமது ஆடைகள். ஆடைகளை மாத்திரம் வைத்து ஒரு சமூகத்தின் கலாச்சாரத்தை நாங்கள் மட்டிட முடியாது. நரிவாளால் கடலின் ஆழத்தை நாங்கள் சமுத்திரத்தின் ஆழத்தை அறிய முடியாது போன்று மனிதனுடைய நடையுடை பாவனைகள், சிந்தனை, மனிதனுடைய பேச்சு, மனிதன் எங்கெங்கெல்லாம் என்னென்ன விடயங்களை எல்லாம் செய்கின்றானோ அங்கெல்லாம் ஆதிக்கம் செலுத்தக்கூடியதுதான் கலாச்சாரம் என்பது. இப்பொழுது எம்மிடத்திலே இஸ்லாத்துடைய கலாச்சாரம் இருக்கின்றது என நாங்கள் கூறுகின்றோம் என்றால், அந்த கலாச்சாரம் அருகி வழிந்து தேய்ந்து போய் இருப்பதற்கு கூட இடமில்லை என்ற அளவுக்கான ஒரு கலாச்சாரத்தை தான் நாங்கள் வைத்திருக்கின்றோம். எமது சிந்தனை ஐரோப்பிய விதத்திலே இருக்கின்றது. எமது நடையுடைய பாவனை ஐரோப்பிய விதத்திலே மேற்குலகத்தை சார்ந்திருக்கின்றது. எமது கல்வி மேற்குலகத்தை சார்ந்திருக்கின்றது. பொருளீட்டல் மேற்குலகை சார்ந்திருக்கின்றது என்றால் நாம் இஸ்லாத்துடைய கலாச்சாரத்திலிருந்து விடுபட்டு வில்லை போன்று மிகவும் தொலை தூரம் சென்றிருக்கின்றோம் என்பதைத்தான் இது உணர்த்துகின்றது. இது எவ்வாறு, இந்த மாற்றம் எவ்வாறு, எப்போது, ஏன் நடந்தது என்ற கேள்விகள் நமக்கு முன்னால் இருக்கின்றன. ஏன் நடந்தது என்றால், இஸ்லாமிய சமூகத்தை அடிமைப்படுத்துவதற்காக எத்தனையோ சமூகங்கள் இராணுவம் மூலம், இராணுவ போராட்டத்தின் மூலம் முஸ்லீம்களை அடக்க முனைந்தார்கள். முஸ்லிம் நாடுகளை பிடித்து தனது ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வருவதற்கு அவர்கள் முனைந்தார்கள். அப்போதெல்லாம் முஸ்லீம்களுடைய பண்பாடு முஸ்லீம்களிடத்திலே இருந்தது. அந்த பண்பாட்டிலே, அந்த அகீதாவிலே, அந்த ஈமான்லே அவர்கள் இருந்த வளத்துக்கு முன்னால் அவர்களுடைய அந்த ஆயுத போராட்டம் தாக்கு பிடிக்க முடியாமல் சிதறியது. போராளிகள் சிதறி போனார்கள். அந்த நாடுகள் முனிமூக்கிலே விரல் வைக்கக்கூடிய அளவுக்கு முஸ்லீம்களுடைய பலம் இருந்தது. இந்த பலத்தை நாம் எவ்வாறு சிதறடிக்க முடியும் என பார்த்தார்கள், திட்டம் போட்டார்கள். சிலுவை யுத்தத்துக்கு பின்னால் இனியும் முஸ்லீம்களோடு மோத முடியாது என்பதை அவர்கள் முடிந்த முடிவாக வைத்ததற்கு பின்னால் முஸ்லீம்களிடத்திலே நாம் எமது ஆதிக்கத்தை செலுத்துவதற்கு என்ன செய்யலாம் என்று பார்த்தார்கள். முஸ்லீம்களாக அவர்கள் இருக்கும் வரைக்கும் தான், அந்த நாகரிகத்தோடு அந்த கலாச்சாரத்தோடு இருக்கும் வரைக்கும் தான் அவர்களுக்குள்ளே பலம் இருக்கின்றது. அவர்களை இஸ்லாத்திலிருந்து நாங்கள் மெல்ல மெல்ல சிறிது சிறிதாக அவர்களை நாங்கள் இஸ்லாத்திலிருந்து நாங்கள் அப்புறப்படுத்தி விட்டோம் என்றால் அதன் பின்னால் எமது ஆதிக்கத்தை முஸ்லிம் நாடுகளிலே செலுத்த முடியும் என அவர்கள் திட்டமிட்டார்கள். இதற்காகத்தான் முஸ்லிம் உலகிற்கு எதிரான ஒரு கலாச்சார போராட்டத்தை அவர்கள் கொண்டு வந்தார்கள். எப்போது, நீண்ட நாட்களாக அவர்கள் திட்டம் தீட்டினார்கள். 18th century பிற்பகுதியிலிருந்து ஆரம்பித்து 19th century அவர்கள் அதை மேடையேற்றி விட்டார்கள், அரங்கேற்றி விட்டார்கள். 19th century முஸ்லீம்கள் கலாச்சாரத்தை தனது காலடியிலே புதைத்த, சொந்த கலாச்சாரத்தை தன்னை புதைத்த நூற்றாண்டாக இருக்கின்றது. எவ்வாறு எவ்வாறு நடந்தது என்பதை பற்றி ஒரு தனியான ஒரு முஹாதரா வைக்கப்பட வேண்டும். சுருக்கமாக கூறுவது என்றால், மிஸ்ரிலே இருந்து தாஹா ஹுசைன், காசிம் அமீன், முகமது ஜாலூல், அதே போன்று ஹுதா ஷாராவி என்ப துரோகிகளை பிரான்ஸ் நாடு தனது நாட்டுக்கு கல்விக்காக அழைத்து அவர்களுக்கு இஸ்லாத்துக்கு எதிரான சிந்தனைகளை அவர்களிடத்திலே கொடுத்து இப்பொழுது உங்களுடைய கரங்களாலே உங்களுக்கு நாங்கள் அடிப்போம் என கூறுவதை போன்று அவர்களை மிஸ்ருக்கு அனுப்பினார்கள். அன்று வரைக்கும் அசைந்து திரியும் காகங்களை போன்று முக்காடிட்டிருந்த பெண்கள் எல்லாம் அந்த ஹுதா ஷஹ்ராவி என்று சொல்லப்படக்கூடிய பெண்ணின் தூண்டுதலோடு சுதந்திர மைதானம் என்று அந்த மைதானத்தில் பெண்கள் எல்லாம் சென்று தனது ஹிஜாபுகளை எல்லாம் கலட்டி தீக்கொளுத்தினார்கள். அன்று முதல் இன்று வரைக்கும் இஸ்லாமிய கலாச்சாரத்தை நாங்கள் தாங்கி பிடிப்பது என்பது கையிலே நாங்கள் தகதகக்கும் கொதிக்கும் தணலை வைத்திருப்பதை போன்று மாறியிருக்கின்றது. அந்த ஹுதா ஷஹ்ராவி இஸ்லாமிய அமைப்புக்கு மாற்றமாக இருந்தாலும் தனது பெயரை தனது தந்தையுடைய பெயரோடு தான் இணைத்து வைப்பது இஸ்லாத்துடைய கலாச்சாரமாக நாகரிகமாக இருக்கின்றது. ஃபாத்திமா பின்த் தந்தையுடைய பெயர், ஆயிஷா தந்தையுடைய பெயர். அந்த ஐரோப்பிய கலாச்சாரம் அதன் மோகத்திலே வளர்ந்த அந்த ஹுதா ஷஹ்ராவி போன்ற இஸ்லாமிய துரோகிகள் முதலாக தனது பெயரை தந்தையுடைய பிடுங்கி கணவனுடைய பெயரோடு வைத்துக் கொண்டால் இஸ்லாமிய கலாச்சாரம் இருக்கின்றது. இதை கூட நாங்கள் பாதுகாப்பது எமது கடமையாக இருக்கின்றது. அந்த தாஹா ஹுசைன் இஸ்லாத்துடைய பண்பாடுகளை எல்லாம் தனது இலக்கிய வலிமையை வைத்து அந்த இலக்கிய ஆற்றலை வைத்து எவ்வளவு மோசமான முறையிலே அரச ஒரு பரீட்சை நடக்கின்றது, ஆலிம் என்ற ஒரு பரீட்சை நடக்கின்றது. அந்த பரீட்சைக்குரிய பாட நூடாக அந்த தாஹா ஹுசைன் ஐயாம் என்ற புத்தகம் போடப்பட்டிருக்கின்றது. அதை நானும் வாசித்திருக்கின்றேன், மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். கற்றுக் கொடுக்கும் முன்னால் அவர்களை எச்சரித்துதான் கற்றுக் கொடுத்தேன். அந்த புத்தகம் முழுவதுமாக உள்ளடக்கம் என்னவென்றால் இஸ்லாத்தை படுத்தக்கூடிய ஒரு ஆளுமை எவ்வளவு முடியுமோ அவருடைய உடற்பருமனை வைத்து, அவருடைய அந்த பேராசையை வைத்து, அவருடைய குருட்டுத்தனத்தை வைத்து எவ்வாறெல்லாம் ஒரு ஆளுமை இஸ்லாத்தை ஆளுமை கொச்சைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கொச்சைப்படுத்தப்பட்டது. இன்று ஒரு நாட்டுடைய பாட விதானத்தில் இருக்கின்றது என்றால் இந்த ஐரோப்பியாவுடைய ஆதிக்கம் கல்வியில எவ்வளவு தூரம் காணப்பட்டு இருக்கின்றது, வேறு ஒன்று இருக்கின்றது என்பதை பற்றி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கைநழுவி சென்றிருக்கக்கூடிய அந்த கலாச்சாரத்தை அந்த பண்பாடுகளை நாங்கள் மீளப் பெறுவது என்பது ஒரு இரவிலே நாங்கள் கண் விழித்து நாங்கள் திட்டமிட்டு எம்மிடத்திலே பறித்ததை நாங்கள் மிகவும் போராடித்தான் நாங்கள் பெற வேண்டிய நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சமய சார்பற்ற மதச்சார்பற்ற அதோடு கீழத்தியவாதிகளான இந்த ஐரோப்பியர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் முஸ்லிம்களுடைய இந்த கலாச்சாரத்துக்கு எதிரான இந்த போராட்டத்தை எவ்வாறெல்லாம் நடத்தினார்கள் என்றால் பல வழியிலே அவர்கள் முயற்சி செய்தார்கள். முதலாவதாக அவர்கள் முஸ்லிம் நாடுகளில் இருக்கக்கூடிய பாடசாலைகள் பல்கலைக்கழகங்களுக்கு பேராசிரியர்களாக ஆசிரியர்களாக வந்து அதன் ஊடாக அவர்கள் இஸ்லாத்துடைய கலாச்சாரத்தை அவர்கள் சிதைத்தார்கள். இதற்கு முன்னால் ஒரு கேள்வி இப்பொழுது இருக்கும், அவர்கள் வந்து இஸ்லாத்தை எவ்வாறு படித்துக் கொடுக்க முடியும் என்ற ஒரு கேள்வி நமக்கு முன்னால் எமது உள்ளத்தில் ஊசலாடிக் கொண்டிருக்கும். அன்பார்ந்த நண்பர்களே, சகோதரர்களே, கீழத்தேயவாதிகள் என்றால் யார்? அவர்கள் இஸ்லாத்தையும் இஸ்லாத்துடைய பண்பாடுகளையும் முஸ்லிம்களை விட கற்று தேர்ந்தவர்கள். அவர்களில் சிலர் இஸ்லாத்தை படித்ததற்கு பின்னால் இஸ்லாத்தை பற்றிய நல்ல எண்ணத்தை கை கொண்டவர்களும் இருக்கின்றார்கள். மாற்றமாக இஸ்லாத்தை அழிப்பதற்காகவே இஸ்லாத்தை படித்தவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கின்றார்கள். அல்லசர் பல்கலைக்கழகத்திலே முஸ்லிம்கள் அல்லாத எத்தனையோ ஐரோப்பியர்கள் முஸ்லிம் மாணவர்களுக்கு பல்கலைக்கழக தரத்திலே பாடம் நடத்தக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள், இன்றும் இருக்கின்றார்கள். எமக்கு தெரியும் அல்முஜமுல் முஃபஹரஸ் அல்ஃபாதுல் ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகள், ஒரு வார்த்தையை வைத்து அந்த பொன்மொழி எந்த கிரந்தத்திலே வருகின்றது, எந்த பாடத்திலே எத்தனையாவது ஹதீஸிலே வருகின்றது என்பதை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு துணை நூலை முஸ்லிம் உலகத்துக்கு தந்ததே இந்த கீழத்தேயவாதிகள், முஸ்லிம்கள் அல்லாதவர்கள். இன்று இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளிலே அரபு பாடசாலைகளிலே, அரபு மதரசாக்களிலே மாணவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு அகராதி, முஞ்சித் என்று சொல்லப்படக்கூடிய அகராதி முஸ்லிம் அல்லாதவர்களால் செய்யப்பட்டது, எழுதப்பட்டது. இஸ்லாத்திலே எத்தனையோ கிரந்தங்களை மொழிபெயர்த்தவர்கள், விளங்கி விரிவுரை எழுதியவர்கள் அந்த முஸ்தஷ்ரிக்கீன்கள் என்று சொல்லக்கூடிய கீழத்தேயவாதிகள் இருக்கின்றார்கள் என்றால், அவர்கள் இஸ்லாத்தை படித்தார்கள் இஸ்லாத்துக்கு சூழ்ச்சி செய்வதற்காக. நாம் இஸ்லாத்தை பின்பற்றுவதற்காகவாவது நாங்கள் இஸ்லாத்தை படிக்கின்றோமா என்றால் இல்லை என்றும் கூற முடியாது, ஆம் என்றும் மறுப்பு தட்டிக் கொள்ள முடியாத நிலைமையில் தான் நாங்கள் இருக்கின்றோம். ஆகவே அவர்கள் இந்த இஸ்லாத்துடைய கலாச்சாரத்தை, பண்பாட்டை சிதறச் செய்வதற்கு, குட்டிச் சுவராக்குவதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட வழிகளில் முதன்மையானது அவர்கள் முஸ்லிம் பல்கலைக்கழகங்களிலும் பாடசாலைகளிலும் ஆசிரியர்களாக, போதகர்களாக, பேராசிரியர்களாக வந்தது முதல் காரணமாக இருக்கின்றது. இரண்டாவது காரணம், இரண்டாவது வழி, அவர்கள் முஸ்லிம் மாணவர்களை தனது சொந்த நாட்டுக்கு அழைத்து அங்கே கல்வியை கொடுப்பதோடு ஆண் பெண் இரண்டரக் கலந்து அவர்களுக்கு மத்தியிலே பாலியல் உணர்வுகளை ஏற்படுத்தி அவர்களிடமிருந்த வெட்க உணர்வை அப்படியே கொன்றொழித்துவிட்டு அந்த வெட்க உணர்வுக்கு முற்று முழுதாக சாவுமணி அடித்துவிட்டு அதற்கு பின்னால் அந்த சமூகத்தோடு இரண்டர கலக்க செய்து அவ்வாறான ஒரு சமூகத்தை ஒவ்வொரு முஸ்லிம் நாட்டுக்கும் அனுப்பிக் கொண்டே இருந்தார்கள். அவர்கள் அனுப்பும் பொழுது அவர்களுடைய அந்த கல்வி தகமையை பறையடிக்கக்கூடிய விதத்திலே, பறைசாட்டக்கூடிய முறையிலே அவர்களுக்குரிய அந்த சான்றிதழ்களை கொடுத்து அவர்கள் தான் ஒவ்வொரு முஸ்லிம் நாட்டிலும் முக்கியமான பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்களாக கல்வியிலே, அரசியலிலே, பொருளாதாரத்திலே என்று எந்த துறைக்கு சென்றாலும் அவர்களால் அனுப்பப்பட்ட, அவர்களால் வடிவமைக்கப்பட்டவர்கள் தான் வர வேண்டும் என இரண்டாவது வழியை அவர்கள் வைத்துக் கொண்டார்கள். மூன்றாவதாக, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாட்டினதும் கல்வி, ஊடகம், இந்த இரண்டிலும் அவர்களுடைய ஆதிக்கத்தை அவர்கள் செலுத்தினார்கள். இது உலகத்திலே முஸ்லிம்களுடைய கலாச்சாரம் மாத்திரம் அல்லாமல் எந்த ஒரு சமூகத்துக்கும் ஒரு நல்ல கலாச்சாரம் இருக்கக்கூடாது என்பதற்காக அவர்கள் விரல் வைத்த மிக முக்கியமான இரண்டு இடங்கள் தான் கல்வி, இரண்டாவது ஊடகங்கள், தொடர்பு சாதனங்கள். இதை பற்றி ஒரு முக்கியமான ஒரு தகவல் என்ன தெரியுமா? 1897 இஸ்ரவேல் உருவாக வேண்டும் என டியூடர் ஹெட்சல் என்று சொல்லக்கூடிய நவீன சியோனிசத்தின் தந்தை என அழைக்கப்படக்கூடிய அந்த டியூடர் ஹெட்சலுடைய தலைமையின் கீழ் சுவிஸ்லே ஒரு ரகசியமான, மிகவும் பயங்கரமான ஒரு மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டிலே பலவிதமான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டு விட்டன. அதில் ஒரு தீர்மானம் தான், எமது முதலாவது சக்தி பணமாக இருந்தால் எமது இரண்டாவது சக்தியாக நாங்கள் ஊடகங்களை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். உலகத்துக்கு எந்த மூளைக்கு ஒரு தகவல் செல்வதாக இருந்தாலும் அது எம்மை கடந்து தான் செல்ல வேண்டும், நாம் விரும்பும் விதத்தில் தான் அது செல்ல வேண்டும் என்று 1897 இற்றைக்கு 100 வருடங்களுக்கு முன்னால் திட்டம் போட்டு இன்று அதை அவர்கள் அமுல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். உலகத்திலே தகவல்களை பரிமாறுவதிலே ABC-ஆ, CNN-ஆ, Fox-ஆ அல்லது இது போன்று நாங்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் யாருடைய ஊடகங்கள், ரொய்ட்டர் யார், இவை அனைத்தும் யகூதிகளுடைய ஊடகங்களாக இருக்கின்றன. ஆகவே இதன் ஊடாக அவர்கள் விரும்பிய கருத்துக்களை, யாருக்கு எவ்வாறு எதை கொடுக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடியவர்கள் அவர்கள். ஆகவே நாம் இவ்வளவு தூரம் கலாச்சார ரீதியாக நாங்கள் பின்தள்ளப்பட்டிருக்கின்றோம் என்றால் எமது கையிலிருந்து கல்வியும் ஊடகங்களும் கை நழுவி விட்டது முக்கியமான ஒரு காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது இந்த யகூதிகளும் இந்த நசாராக்களும் முழு உலகமுமே இஸ்லாத்துக்கு எதிராக ஒன்று கூடி இஸ்லாத்துடைய அந்த நல்ல பண்பாட்டை சிறிது சிறிதாக கருவறுத்து அடியற்ற மரம் போல் இப்பொழுது இஸ்லாம் நிற்கின்றது என்றால் இதனுடைய எதிர் பிரதிபலிப்பு என்னவாக இருந்து கொண்டிருக்கின்றது என்றால், இன்று ஐரோப்பாவே தலையில் கை வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த மோசமான இந்த கலாச்சாரம் அவர்களுக்கே தலைவலி ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, உலகத்திலே எந்த ஒரு சமூகமும், அடுத்த கால் நூற்றாண்டிலே நாம் யாராக இருக்கப் போகின்றோம் என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான கருவியாக இருப்பது கல்வி. இந்த கல்வி இஸ்லாம் எவ்வாறு ஆரம்பித்தது, அது எவ்வாறு அந்த சமூகத்துக்கு புகழை பெற்றுக் கொடுத்தது, அதற்கு பின்னால் அந்த கல்வியிலே என்ன மாற்றம் நடந்தது, அதனுடைய விளைவுகளை முஸ்லிம் சமூகம் என்ன உலகமே இன்று மிக கசப்பாக அதை ஏற்றுக்கொண்டிருப்பதை பார்க்கும் பொழுது கல்வியை பற்றி நாங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக கவனமாக கையாளப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. ஆரம்பத்தில் இஸ்லாமிய கல்வி என்பது மதத்தை மையமாக, மார்க்கத்தை மையமாக, ஈமானை மையமாக, குர்ஆனை மையமாக, கேந்திரமாக வைத்துத்தான் உலகத்தில் எல்லா கல்வியும் படிக்கப்பட்டன. இதை இப்னு சீனா என்ன, இப்னு நஃபீஸ் என்ன, எத்தனை இஸ்லாமிய வல்லுநர்கள் நாம் வரலாற்றை வைத்து பெருமை அடித்துக் கொண்டிருக்கின்றோமே, அவர்கள் அனைவர்களும் என்ன கூறினார்கள், அவர்கள் எவ்வாறு படித்தார்கள், குர்ஆனை படித்து அந்த குர்ஆனுடைய நிழலிலே சுன்னாவை படித்து அந்த குர்ஆன் சுன்னாவுடைய துணையோடுதான் இந்த உலகத்தையே அவர்கள் மிஞ்சக்கூடிய அளவுக்கு இந்த உலகத்திலே ஐரோப்பா இருளிலே இருக்கக்கூடிய காலத்திலே இந்த உலகத்துக்கு கல்வியை சொல்லிக் கொடுத்தது இந்த இஸ்லாம் என்றால் அது எவ்வாறு இருந்தது என்பதை பற்றி நாம் பார்க்க வேண்டும் என்றால் இஸ்லாத்தோடு பிணைந்ததாக, இஸ்லாத்துடைய மூலாதாரங்களோடு பின்னி பிணைந்ததாகத்தான் கல்வி இருந்தது. இதைத்தான் நாங்கள் கூறுகின்றோம், இஸ்லாத்துடைய கல்வி அடிப்படை பள்ளி வாயிலே இருந்தது. அதற்கு பின்னால் மெல்ல மெல்ல அது வந்து அதற்கு பின்னால் தான் எப்பொழுது முஸ்லிம் சமூகம் கல்வியை வேறாக பிரித்ததோ, மார்க்கம் வேறு, கல்வி வேறு, தர்பியா வேறு, தாலீம் வேறு என்று அவர்கள் பிரித்தார்களோ, பண்பாட்டுக்கான பாசறைகளாக கல்வி கூடங்கள் இருக்கக்கூடாது என்ற சிந்தனை என்று வந்ததோ அன்றுதான் நாங்கள் மிக மோசமான அளவுக்கு நாங்கள் தலைகுனிய வேண்டி வந்தது. இஸ்லாத்துக்கு எதிராக செய்யப்பட்ட புரட்சிகளில் ஒன்று மார்க்கம் வேறு உலகம் வேறு என்று. இதன் அடிப்படையில் தான் மிஸ்ரிலே இருந்த அலி அப்துல் ராசிக் என்று சொல்லப்படக்கூடியவனால் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே முன்மொழியப்பட்டது கல்வி பண்பாடுகளோடு இணைந்ததாக இருக்கக்கூடாது, மார்க்கம் என்பது அரசியலிலே தலையிடக்கூடாது, பொருளாதாரத்திலே தலையிடக்கூடாது, மார்க்கம் என்பது பள்ளி வாயிலுக்குள்ளும் மதஸ்தானங்களுக்கும் அந்த நாலு சுவருக்குள் இருக்க வேண்டியது தான் மார்க்கம் என்ற சிந்தனையை முஸ்லிம் உலகத்திற்குள் அந்த அலி அப்துல் ராசிக் என்பவனால் முன்மொழியப்பட்டு அதை ஒரு சமூகம் ஏற்றுக்கொண்டதன் விளைவாக நாம் கல்வியை சிறுக சிறுக நாங்கள் ஒதுக்கிவிட்டோம். 1929 பிப்ரவரி அந்த பிப்ரவரி மாதத்திலே ஐரோப்பா கல்வியிலிருந்து, பாடசாலையிலிருந்து, பள்ளிக்கூடத்திலிருந்து கடவுள் அப்புறப்படுத்தப்பட வேண்டும், கடவுளோடு சம்பந்தப்பட்டவைகள் அப்புறப்படுத்த வேண்டும், என்ற தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அதன் நிமித்தம் இன்று முழு உலகிலும் அந்த கல்வியிலே இஸ்லாமியம் இல்லாமல் இருக்கின்றது. இஸ்லாம் என்பது ஒரு பாடமாக நடத்தப்பட்டாலும் கற்றுக் கொடுக்கப்பட்டாலும் அந்த பாடத்தை நடத்தக்கூடியவர்கள் கூட வெட்கி தலை குனிய வேண்டிய விடயம் என்னவென்றால், இலங்கையிலே ஒரு சமூக ஒற்றுமைக்காக என்று ஒவ்வொரு சமூகமும் மற்ற சமூகத்துடைய ஒரு விழாவை கொண்டாட வேண்டும் என்பதற்காக இஸ்லாம் பாடத்தை நடத்தக்கூடிய ஒரு ஆசிரியை நெற்றியிலே பொட்டு வைத்துக் கொண்டு அன்று இஸ்லாம் பாடத்தை நடத்துகின்றாள் என்றால் கல்வியில இஸ்லாமியம் இல்லாமல் போய்விட்டது. இஸ்லாம் என்பது ஒரு பாடமாக இருக்கலாம், இஸ்லாமியம் கல்வியில இல்லை. இதன் விளைவு இன்று அவர்கள் கல்வியிலும் ஊடகத்திலும் கை வைத்து விட்டார்கள். இதனால் இன்று பாடசாலைகளிலே எந்த அமெரிக்கா இந்த மதச்சார்பில்லாத கல்வியை தத்தெடுத்து வளர்த்து உலகத்திற்கு ஒரு ரவுடியாக ஒரு கட்டுக்கடங்காதவனாக இந்த கல்வியை கொடுத்ததோ, அந்த நாட்டிலேயே ஒரு மாணவன் தனது ஆசிரியரை துப்பாக்கியால் சுடக்கூடிய அளவுக்கு இந்த கல்வி அவர்களை கொண்டு போய்விட்டது என்றால் இஸ்லாம் கூறித்தந்த அந்த கல்வியை அவர்கள் பெற்றிருக்கலாம். நாம் அவர்களுக்கு கொடுத்தது அமுதத்தை, இஸ்லாம் அவர்களுக்கு முன்னே அமுதத்தை காட்டியது. அவர்கள் முஸ்லிம்களுக்கு நஞ்சை ஊட்டினார்கள். நாம் அவர்களுக்கு கனியை கொடுத்தோம், அவர்கள் பிஞ்சால் எம்மை அடித்தார்கள். நாம் அதை சந்தோஷமாக நாங்கள் பெற்றுக்கொண்டோம். இந்த அமுதத்தை நாங்கள் கொடுக்க மறந்து அல்லது மறுத்து அந்த நஞ்சை நாங்கள் உண்டு விட்டோம். இதிலே மிக முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால், இஸ்லாம் நாம் ஆரம்பத்திலே பார்த்தோம், ஈமான் பண்பாட்டை எவ்வளவு தூரம் வலியுறுத்துகின்றது என்பதை நாம் ஆரம்பத்திலே பார்த்தோம். இதிலே இஸ்லாம் கூறக்கூடிய பண்பாடுகளிலே மிக முக்கியமான ஒன்றாக இருக்கக்கூடியது வெட்கம், ஞான உணர்வு மிகவும் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இதா லம் தஸ்தஹி ஃபஸ்னஅ மா ஷித், உனக்கு வெட்கம் இல்லை என்றால் எதையும் செய்து கொள், உன்னால் எதையும் செய்ய முடியும். மனிதன் நல்லவனாக வாழ்வதற்கு ஒரு பக்க பலமாக இருக்கக்கூடிய ஒரு வேலியாக இருப்பது இந்த நாண உணர்வு, வெட்க உணர்வு. வெட்க உணர்வு நம்மிடத்திலிருந்து போய்விட்டது என்றால் எதையும் செய்வதற்கு நாங்கள் துணிந்து விடுவோம். இந்த வெட்க உணர்வை முஸ்லிம் சமூகத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுப்பதற்கான மிகப்பெரிய ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. இஸ்லாம் என்ன கூறுகின்றது, இன்னல் ஹயா அவல் ஈமான குரினா ஜமீஅன், ஈமானும் வெட்கமும் இரண்டரை கலந்ததாக பிணைக்கப்பட்டதாக இருக்கின்றது. ஃபைதா ருஃபியா ஹதுஹுமா ருஃபியல் ஆகர், அதில் ஒன்று எடுக்கப்பட்டு விட்டால் மற்றதும் எடுக்கப்பட்டுவிடும். வெட்கம் இல்லை என்றால் ஈமான் இருக்க முடியாது, ஈமான் இல்லாத இடத்திலே வெட்கம் இருக்க முடியாது. ஆகவே இந்த வெட்கத்தை அவர்கள் முஸ்லிம்களிடமிருந்து மெல்ல மெல்ல கருவறுத்து அதை முஸ்லிம்களிடமிருந்து பறித்து அதுக்கு முக்கியமான ஒரு சாதனமாக பெண்கள் சுதந்திரம் என்ற அந்த பெண்ணிலை வாதத்தை முன்வைத்து அதனூடாக முஸ்லிம் பெண்களை பாதைக்கு இழுத்து நாலு சுவருக்குள் கௌரவமாக மரியாதையாக நன்மதிப்போடு வாழ்ந்து கொண்டிருந்த முஸ்லிம் பெண்களை நடுச்சந்திக்கிழுத்தார்கள். இதனால் இன்று உலகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், விளம்பரங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு மோசமாக போய்விட்டது என்பதை பார்ப்போம். பாதரட்சைக்கு இந்த காலணிகளுக்கும் அரைகுறை ஆடையோடு இடையையும் தொடையையும் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய பெண்களை கொண்டு வந்து முன்னிறுத்துகின்றார்கள் என்றால் வெட்கம் இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும். அதற்கு என்ன செய்யலாம், இந்த விளம்பரங்களையாவது முஸ்லிம் சமூகம் பார்க்கக்கூடிய இடங்களில் எல்லாம் வைத்தால் காலப்போக்கில் அதை பார்த்து பழகி போய் விடுவார்கள். அதற்கு பின்னால் அவர்களிடமிருந்து வெட்கம் பிடுங்கப்பட்டு விடும். இன்று விளம்பர பலகைகள் என்ன, வீட்டுக்குள் தொலைக்காட்சியூடாக அல்லது இன்டர்நெட் ஊடாக இன்னும் எத்தனையோ வழிகளிலே இந்த மோசமான கலாச்சாரத்தை முஸ்லிம் சமூகத்துக்குள் கொண்டு வந்து திணித்ததன் காரணமாக இன்று நாம் தனித்துவம் இழந்த, எமது முகவரி தெரியாத, ஒரு சமூகமாக நாங்கள் மாற்றப்பட்டிருக்கின்றோம். நாங்கள் மீண்டும் இந்த கலாச்சாரத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டுமென்றால் இந்த போராளிகள் யார்? எமக்கு எதிராக தொடுக்கப்படக்கூடிய மேற்கொள்ளப்படக்கூடிய இந்த கலாச்சார ரீதியான யுத்தத்திலே யார் போராளிகள்? போராளிகள் இருக்கின்றார்கள். போராட்ட குணத்தை அவர்கள் எடுத்து விட்டார்களே, போராட வேண்டும் என்ற அந்த ஆவலை இல்லாமலாக்கி விட்டார்களே. அவர்கள் கொடுக்கும் விஷத்தை நாங்கள் விரும்பி குடிக்கின்றோமே, எங்கே போராளிகளை தேடுவது? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமிய கலாச்சாரத்தின் ஊடாக இதனுடைய இலக்கை நாங்கள் வைப்பது என்றால் மதுவின் நொடியோ, மதுவின் நெடியோ, மது வாடையோ, அல்லது ஒரு இசைச்சார மாதுவோ இல்லாத ஒரு உலகத்தை நாம் எதிர்பார்த்து நாம் நடை போடுவது அல்ல. ஒரு சமூகம் என்றால் மது இருக்கும், மாது இருக்கும், ஆனால் அதை குடிக்கக்கூடியவர்களும் அந்த மாதோடு தப்பாக நடக்கக்கூடியவர்களிடத்தில் கூட அந்த பயமும் வெட்க உணர்வும் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும். அல்லாஹு தஆலா பாவம் செய்யாத உலகத்தை நீங்கள் உருவாக்குங்கள் என கூறவில்லை. பாவம் செய்து விட்டாலும் பாவத்தை உணர்ந்து மீண்டு வரக்கூடிய ஒரு சமூகத்தை நாங்கள் உருவாக்குவதற்காக நாங்கள் செல்ல வேண்டும். அந்த முனைப்பு நம்மிடத்திலே இருக்க வேண்டும். நாம் எதிர்பார்ப்பது பாவமே இல்லாத உலகம் அல்ல, பாவம் இருக்கும் அந்த உலகத்திலே குற்ற உணர்வு இருக்க வேண்டும். இன்று குற்ற உணர்வைத்தான் அவர்கள் இல்லாமலாக்கி விட்டார்கள். அந்த குற்ற உணர்வுக்கே அவர்கள் குற்ற உணர்வையே புண்படுத்தி விட்டார்கள். இதனால் தான் அவர்கள் ஹயா என்று சொல்லப்படக்கூடிய அந்த வெட்கத்தையும் அதோடு சேர்ந்த தன்மானத்தையும் அவர்கள் இல்லாமலாக்கி விட்டார்கள். சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே கூறுகின்றார்கள், எனது பெண்ணோடு, எனது மனைவியோடு ஒருவன் இருக்க கண்டால் அவனை எனது வாளுக்கிரையாக்குவேன், எந்த விதமான இரக்கமும் இல்லாமல் இந்த வாளுக்கு நான் அவனை இரையாக்குவேன் என சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறிய பொழுது அந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லப்படுகின்றது. அப்பொழுது கேட்கின்றார்கள், ஏ தோழர்களே, அந்த சஅதுடைய அந்த தன்மான உணர்வை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுகின்றீர்களா? நான் அந்த சஅதை விட தன்மானம் நிறைந்தவனாக இருக்கின்றேன். அல்லாஹ் என்னை விட தன்மானம் நிறைந்தவனாக இருக்கின்றான், ரோஷமுள்ளவனாக இருக்கின்றான். இதனால் தான் அல்லாஹு தஆலா உலகத்திலே மோசமான விடயங்கள், குற்றங்கள், பாவங்கள், விபச்சாரம் இவைகளையெல்லாம் தடுத்தது அல்லாஹ்வுடைய தன்மான ரோஷ உணர்வு தான் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதனால் தான் அல் குர்ஆன் பெண்களை பார்த்து கூறுகின்றது, ஃபலா தஹ்தஅன பில் கவுல், நீங்கள் உங்களுடைய வார்த்தையில் கூட ஆண்களை வசீகரிக்கக்கூடிய விதத்திலே பேச வேண்டாம். அவ்வாறு பேசினால் ஃபயத்துமல்லதி ஃபி கல்பிஹி மரத், எவனுடைய உள்ளத்திலே தீய எண்ணம் இருக்கின்றதோ, நோய் இருக்கின்றதோ, அவன் அந்த பெண் மீது மோகம் கொண்டு விடுவான் என்று அல் குர்ஆன் கூறுகின்றது. இன்று வியாபார நோக்கத்திற்காக ஆண்களை கவர்ந்திழுப்பதற்காக வியாபார ஸ்தலங்கள் பெண்களால் நடத்தப்படுகின்றது. எங்கு போனாலும் வரவேற்பறையிலே பெண்களை வைத்திருக்கின்றார்கள். எதற்காக? இஸ்லாம் எதை வேண்டாம் என்றதோ அதற்காக. நோக்கம் என்ன? அவர்களுடைய பொருளாதார நோக்கம், பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கம். இஸ்லாத்துடைய பண்பாடு என்பது அன்பார்ந்த சகோதரர்களே, பொருளியலை மையமாக கொண்டது அல்ல. ஒரு பண்பாட்டை மையமாக கொண்டு தான் இஸ்லாத்திலே பொருளாதாரம் இருக்கின்றது. இதனால் தான் வட்டி ஹராமாக்கப்பட்டிருக்கின்றது. அது ஒரு சமூகத்தை உறிஞ்சி மனிதனுடைய வியர்வையையும் இரத்தத்தையும் ஒன்றாக உறிஞ்சி கொடுக்கக்கூடிய ஒரு கொடுமை தான் வட்டி. அது ஒரு நல்ல பண்பாடு அல்ல. ஆகவே பண்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது இஸ்லாம், பொருளாதாரம் இரண்டாம் தரமாகியது. இந்த ஐரோப்பிய நாகரிகம் ஒரு சிலர் வாழ்வ வேண்டும் என்பதற்காக ஒரு சமூகத்துடைய பண்பாட்டை அப்படி அளிக்கின்றது. நாம் மீண்டும் ஒரு போராட்டத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்றால் யார் போராடுவது, எங்கிருந்து போராடுவது என்று நாம் கேட்டால், நாம் அனைவர்களும் அந்த போராளிகள் தான். நாம் அனைவர்களும் அந்த போராளிகள் தான் என்று கூறிவிட்டு நான் மட்டும் விதிவிலக்கு, நான் இல்லை அனைவர்களும் போராளிகள் என்று ஒவ்வொருவரும் சிந்திக்கின்றார்கள். நான் இல்லை அனைவர்களும் இதற்குரிய போராளிகள் என்று. இஸ்லாம் எம்மிடத்திலே ஒரு பெரும் பணியை தந்திருக்கின்றது. எமக்கு பிள்ளைகளை, எம்மிடத்திலே வளரக்கூடிய பிள்ளைகளை தந்திருக்கின்றது இஸ்லாம். அந்த பிள்ளைகளை நாங்கள் வழிநடத்துவதற்கு நாங்கள் கையாளக்கூடிய பணி என்ன? அவர்களை குர்ஆன் மதரசாக்களிலோ அல்லது அரபு மதரசாக்களிலோ அல்லது பாடசாலையிலோ கொண்டு விட்டு விட்டோம் என்றால் எமது கலாச்சாரத்துக்கான போராட்டம் முடிவடைந்து விட்டது, எனது பணி முடிவடைந்து விட்டது என்று கருதுகின்றோம். இந்த தர்பியா என்று சொல்லப்படக்கூடிய பண்பாட்டை வளர்ப்பதிலே ஒரு முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால் அல் குதுவத்து, நடைமுறையான வழிகாட்டல் மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆகவே நாம் இவ்வளவு நேரமும் நாங்கள் எமது சமூகம் எவ்வாறு இருந்தது, அந்த சமூகத்துடைய பழம் எங்கே இருந்தது, அந்த சமூகம் ஏன் எப்பொழுது எதற்காக பழம் இழந்தது, மீண்டும் அந்த பழத்தை நாங்கள் எங்கிருந்து நாங்கள் பெற்று இந்த சமூகம் தலைநிமிர்ந்து வாழ வேண்டும் என்பதை பார்த்திருக்கின்றோம். ஆகவே ஒவ்வொருவரும் இந்த கலாச்சாரத்தை மீண்டும் கட்டி எழுப்பதற்கு கடமைப்பட்டவர்கள். நாம் எமது சக்திக்கேற்ற விதத்திலே நமக்கு கீழால் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமாக ஒரு முன்மாதிரியாக இருந்து அவர்களுக்குள் நாங்கள் நல்ல பண்பாட்டை நாங்கள் வளர்த்து காட்ட வேண்டும். குறிப்பாக முஸ்லிம் அல்லாத சமூகத்துக்கு மத்தியிலே வாழக்கூடியவர்கள் தனது கலாச்சாரத்தை தைரியமாக மிகவும் நளினமாக பின்பற்றி அவர்களை இஸ்லாத்தின் பால் கவர்ந்திருக்கக்கூடிய, இஸ்லாத்துக்குள் அவர்களை இழுக்கக்கூடிய இருக்கக்கூடிய அல்லது இஸ்லாத்தை பற்றவரிடத்தில் இருக்கக்கூடிய தப்பான கருத்துக்களையாவது நீக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் நடப்பது தான் இந்த போராட்டத்துடைய ஆரம்பமாக இருக்க வேண்டும் என கூறி விடைபெறுகின்றேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.
சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.